పీఠం నటవరవభుకర్ణయోకర్ణికారర్హాపీఠం నటవరవభుకర్ణయోకర్ణికారర్హాపీఠం నటవరవభుకర్ణయోకర్ణికార బిభ్రద్వాస కనక కపిశం వై జయంతీం చ మాలయాం రంధ్రాన్ వేణోరధర సుదయ పూరయన్ గోప బృందై బృందారణ్యం బృందారణ్యం స్వపదరమణం ప్రవిశద్ గీత కీర్తి బృందారణ్యం స్వపదరమణం ప్రవిశద్ గీత కీర్తి దివ్య ప్రబంధం అప్పుడంగర ఆళ్వార్గల్ అరుళి చేద నాలుగు దివ్య ప్రబంధం నమకు ఎప్పుడు కడచదు యారు మూలమా తెలియం నమకు అప్పుడంగర వైభవం போன வாரம் சொல்லிட்டு வந்தோம். நாதமுனிகள் ரங்கநாதமுனின் பேர் அவருக்கு, அதனால் நாதமுனிகள்னு சொல்கிறது வர. நாதமுனிகள் பெரிய யோகீஸ்வரர், ஆறாவமுதே அப்படிங்கிற பாசுரத்தை கேட்டு அதில் உபநிஷதிகமான அர்த்தங்கள், அதாவது உபனிஷத் பிரதிபாத்தியமான அர்த்தங்கள், உபநிஷத்தில் சொல்லப்பட்ட ரொம்ப உயர்ந்த கருத்துக்களெல்லாம் அப்படியே எடுத்து டிரான்ஸ்லேஷன் ஆட்டம் இல்லாமல் அனுபவப்பரமாக அதை அனுபவித்து சொல்லியிருக்கார் இன்னொரு யோகி அப்படின்னு தெரிகிறது அந்த ஆறாவமுதேங்கிற பாசுரத்தை கேட்டால். ஆழ்வார்கள் காலம், முதலாழ்வார்களுடைய பாசுரங்களை பற்றி பேசிட்டு வரோம். முதலாழ்வார்களுடைய காலம் யுகாந்தரத்தில் ஏற்பட்டு போச்சு, துவாபர யுகத்தினுடைய கடைசியில் ஆழ்வார்களுடைய காலம் ஆரம்பிச்சு கொடுத்து. இப்போ நாதமுனிகள் காலத்தில் ஆழ்வார்கள் சரித்திரங்கள், ஆழ்வார்கள் எல்லா திவிதேசங்களுக்கும் போய் பாடி எல்லாம் முடித்தாச்சு. ஆனால் ஆழ்வார்களுடைய பாசுரம் கிடைக்கல, லுப்தமாக இருக்கு. அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் நாத்தமுனிகள்ங்கிறவர் திருக்குடந்தைங்கிற கும்பகோணம் சாரங்கபாணி சன்னதியில் ஆறாமுதனை சேவித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ஆறாமுதே அப்படின்னு அவர் விஷயமான பாசுரத்தை இசைக்க கேட்டு, அந்த 10 பாசுரம் தான் இருக்குது 4000, அதில் கடைசியில் 1010 அப்படின்னு வருது, 1000 பாட்டு இருக்குதுன்னு தெரிகிறது, குருகூர்னு வருது. ஆக மொத்தத்தில் திருக்குறுகூர் சென்று தானே 10 ரூம் ஆகி 12000 தடவை அதை ஆவருத்தி பண்ணால் கண்ணீனன் சிறுத்தாமுங்கிற பாசுரம் அந்த ஊரில் கிடைக்கிறது. அது நம்மாழ்வார் விஷயமான பாசுரம், அதை ஆவருத்தி பண்ணி யோக திசையில் நம்மாழ்வாரை சாட்சாத்கரித்து அங்கே அர்ச்சா திருமேனி, அங்கங்கே கோவில் இருக்குது, ஆழ்வார்கள் அங்கங்கே சன்னிதி இருக்குது, அந்த ஊருக்காரர்களுக்கு மாத்திரம் தெரிகிறது. ஆழ்வார்னு ஒருத்தர் வந்தார், வந்து பாடியிருக்கார், பெருமாளை பெரிய பக்தர், என்ன பாடினார் என்ன விஷயம் தெரியாதையாக இருக்கும். இப்போ ஆழ்வார்கள் எல்லாரும் பேசிட்டு பேசலாம்னு ஒரு விஷயத்தை பேச வந்தவா, அவள் அப்படியே சேர்ந்து ஆழ்வார்கள் மயர்வல மதிநல மருளை பெற்றவர்கள், அவள் அப்படியே எம்பெருமானால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு குரூப் அவா அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, எல்லா ஆழ்வார்கள் எவ்வளோ பேர் ஆழ்வார்கள், இவர் இந்த 1000 பாசுரத்தை கேட்குறதுக்காகத்தான் அங்கே போகிறார். நம்மாழ்வார் இடத்துல நம்மாழ்வார் சொல்கிறார், என்னை போல் இன்னும் 9 பேர் உண்டு, ஆண்டாள் உண்டு, முதற்கவிகள் உண்டு, இவாள்லாம் வந்து என்னென்ன பாடினா நாங்கள்லாம் எதுக்காக அவதரித்தோம் எங்கெங்கே அவதரித்தோம் ஆழ்வார் சரித்திரங்களையும் சொல்லி 4000 பாசுரத்தையும் கொடுக்குறார். இவர் பெரிய யோகீஸ்வரராக இருந்தால் கூட பரபக்தி பரஜானம் பரமபக்தின்னு மூணு நிலை சொல்கிறது பக்தத்தில், பக்தியில் பரமபக்தியால் நைந்து அப்படிங்கிறார் மாமுனிகள். பரமபக்தி வந்தால் எப்படி இருப்பான்னு, அதாவது பகவானுடைய க்ஷணகால விசலேஷன் தாங்காமல் இருப்பாவா, ஒரு க்ஷணம் கூட பகவானை பிரிஞ்சிருக்க முடியாது, அது பக்தியினோட உயர்ந்த நிலை. கோபிகைகள்லாம் இருந்தா இல்லையா அந்த மாதிரி நிலை. பரபக்திங்கிறது பகவான் ஒருத்தன் உண்டு அவனை காணணுங்கிற ஆர்வம், பரஜானங்கிறது அவனோட சேர்ந்து இருக்கிற கலவி, பரமபக்திங்கிறது பகவான் இல் சேர்ந்து இருக்கிற ஒரு சமயம் பகவானுடைய விசலேஷம் சகிக்க முடியாமல் இருக்கிறது பரமபக்தி. இப்படி பலவிதமான அனுபவங்கள் ஆழ்வார்களுக்கு எல்லாருக்குமே உண்டு. ஒரு ஒரு ஆழ்வாருக்கு ஒரு 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 அனுபவம் பிரதானமாக இருக்கும், பாக்கி அனுபவங்கள்லாம் அதுக்கு அந்தர்கதமாக அது உள்ளே அடங்கியிருக்கும். முக்கியமான ஒரு அனுபவம் இருக்கும், அந்த அனுபவத்துக்குள்ளே அடங்கின பல அனுபவம் உண்டு ஆழ்வார்களுக்கு. ஒரு ஒரு ஆழ்வாருக்கும் ஒரு ஒரு மாதிரி அது. இப்படி 4000 பாசுரம் கிடச்சிது, ஆழ்வார்களை பற்றி தெரிஞ்சுது, அங்கங்கே திவ்யதேசங்களுக்கு போனார். அங்கங்கே திவ்யதேசங்களுக்கு போய் பரிஷ்காரம் பண்ணி எதாவது எப்படி இப்படி சரியாக இல்லாதல சரிப்படுத்தி நெறிவரைப்படுத்தி திவ்ய பிரபந்தங்களுக்கு தேவகானத்தில் தேவகானனா என்ன மனுஷிகானனா என்னன்னு பிறந்த சொன்னோம். தேவகானத்தில் பண்ணி செச்சு தேவகானத்தில் அதை பாட வச்சு அங்கங்கே பறையர்கள்னு இருக்கா இல்லையா அந்த வம்சத்தில் வரவாவாள்லாம், அவளுக்கு அதை சொல்லி கொடுத்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நிர்வகிச்சுட்டு போனார் நாதமுனிகள். அப்படின்னு நாதமுனியுடைய சரித்திரம், நாதமுனிகள் எப்படி அனுபவிச்சாரோ அப்படி பொய்கை ஆழ்வாருடைய சரித்திரம் ஆரம்பித்தோம் போனதில். அயோனிஜர்கள் இவா மூணு பேருமே, பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், இவாள் மூணு பேரையும் சேர்த்தே தான் சொல்கிறது. இவா சரித்திரமே சேர்ந்தது தான், சேர்ந்து இருக்கிறது தான் இவா சரித்திரம். இவா சேர்ந்தப்புறம் தான் அவளுக்கு சரித்திரம் ஏற்படுறது. அவள் அயோனிஜர்கள் ஒரு தாய் கர்ப்பத்தில் பிறக்கல. பொய்கை ஆழ்வார் போனதிலே சொன்ன, கைது சேர் பூம்பொழியில் சூழ் கச்சி நகர் வந்துதித்த பொய்கை பிரான் கவிஞர் போரேறு வையத்து அடியவர்கள் வாழ அருந்தமிழ் நூற்றந்தாதி படிவிளங்க செய்தான் பரிந்து. கைதை சேர் அது தாழம், தாழஞ்செடின்னு சொல்கிறது இல்லையா தாழை, இந்த தாழஞ்செடி நிறைந்திருக்கிற கச்சி மாநகர்னு சொல்கிறார். என்ன கச்சி என்ன காஞ்சியில் என்ன விசேஷம்னா இதை சொல்லிட்டு வந்தோம் போனதில், அது அப்படியே நான் ஒரு தடவை வேகமாக சொல்கிறேன் அந்த அர்த்தத்தை. காஞ்சியில் தாழம்புதர் நிறைஞ்ச காஞ்சியிலன்னு சொல்லுவானே அப்படின்னா, ஆழ்வார்களை பிரதானமாக எடுத்திருக்கிறவர் நம்மாழ்வார், கடைசியில் கலியன் பராங்குஷ பரகால எதிவராதிகள்னு சொல்லுவோம் ஆழ்வார். நம்மாழ்வார்களுக்கு பாக்கி ஆழ்வார்கள் எல்லாரும் அங்கபூதர்கள்னு பேர். நம்மாழ்வார் பிரதானமானவர், அவருடைய அவயவை சம்பந்தம் உண்டு பாக்கி ஆழ்வார்களுக்கும். நம்மாழ்வாருடைய ஹிருதயம் தான் பாக்கியில். இப்போ நம்மாழ்வார் தானே சொல்லிருக்கார் எல்லாரையும் பற்றி, இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவர் நம்மாழ்வாரை உபாசிக்கவே நம்மாழ்வார் வந்து தன்னுடைய பாசனம் உண்டியும் சொல்லாமல் எல்லா ஏனைய ஆழ்வார்கள் எல்லாரையும் சொல்லி அவள் பாசனங்களையும் சொன்னதுலேருந்து நமக்கு என்ன புரியுறது? இது ஒருத்தர் சொல்லி தெரிய வேண்டாம், நமக்கே இதுலேருந்து நம்ம இதை அறுதியிடலாம், இன்ஃபர் பண்ணலாம். அதுலேருந்து என்னென்னா, நம்ம கொஞ்சம் பின்னாடி தள்ளி சொல்லட்டுமே, பின்னாடி உட்காந்துக்கிட்டுமா இருப்போம். ரைட். அப்போ நம்மாழ்வாருடைய இவா வந்து ஒரு ஒரு அங்கபூத்தர்கள்னு தெரிகிறது ஆழ்வார்களில். அப்போ இவர் சொன்ன பிரகாரத்தில் ஒரு ஒரு ஆழ்வாரும் ஒரு ஒரு அனுபவம் உண்டு, ஏனைய ஆழ்வார்களுடைய அனுபவம் இவர்களில் உண்டு. இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். அப்போ கைதை சேர் தாழம்புதர் நிறைந்த, தாழஞ்செடி நிறைந்த, தாழங்காடு நிறைந்த கச்சிமா நகர்னு சொல்கிறதுல அர்த்தம் என்னன்னு பார்த்தோன்னா, அதில் ஒரு கூட அர்த்தம் வச்சுருக்கார் முதலியாண்டான்கிற மகாச்சாரியார் அருளி செய்த தனியன்னது. என்ன கூடமாக அர்த்தம்னா, ஆழ்வார் தன்னை சொல்லிக்கும் போது திருமங்கை ஆழ்வார் சொல்கிறார் கண்டல் வேலி மங்கை வேந்தன் அப்படிங்கிறார் கலியன். அதாவது மங்கை நகர், மங்கையினுடைய வேந்தன் திருமங்கை ஆழ்வார். கண்டல் வேலி, என்ன கண்டல் வேலினா தாழஞ்செடி நிறைந்த வேலி அப்படிங்கிறார் ஊருங்கிறார் அதை. இவர் கொக்கலர் தடம் தாழை வேலி அப்படிங்கிறார் நம்மாழ்வார். இப்போ இது ரெண்டும் எங்கே இருக்குன்னா, கைதை சேர் கச்சி நகரில் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஆழ்வாருடைய அனுபவம், இந்த ஆழ்வாருடைய அனுபவம், இவா ரெண்டு பேரும் ஆயிரம் ஆயிரம் பாசுரத்துக்கு மேலே பாடினவா. இவர் நூறே நூறு பாட்டு பாடியிருக்கார். ஆனால் இந்த நூறு பாட்டில் அவள் பாடின அதனுடைய சாரம் இவருடைய பாட்டில் இருக்குதுன்னு அர்த்தமாக, அதனால் அதை சொன்னாராம் அவர் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணுறக்கு. அதுக்கு கைதை சேர் பூம் பொழியில் சூழ் பூவிலே ஆவிர் பவித்தான் நான்முகன். தேவும் எப்பொருளும் படைக்க பூவில் நான்முகனை படைத்து தேவன் எம்பெருமானுக்கல்லால் பூவும் பூசணியும் தகுமேங்கிற திருவாய் மொழியில். நான்முகனுடைய உலகம் தாமரை போல இருக்குது, எம்பெருமானுடைய நாபியிலேருந்து வந்தான். தாமரையில் வந்து என்ன பண்ணான்னா, வேதத்தை பகவான் சொல்ல வேதத்தை ஓதினான். இப்போ நான்முகனை சொல்லுவேன், கச்சின்னா உங்களுக்கு பிரம்மாவனால் அர்ச்சிக்கப்பட்ட ஊர்னு அர்த்தம். இப்போ பூவில் வந்த பிரம்மா, அதனால் கச்சிங்கிற பேர் சொல்கிறதுக்கு உண்டான தாத்பரியம், இதுக்கு வந்து மேலாட ஒரு அர்த்தம் இருக்கும், உள்ளால ஒரு அர்த்தம் இருக்கும் இந்த பிரபந்தங்கள் எல்லாருக்குமே. அப்போ என்னென்னா, பிரம்மா பூவில் வந்த பிரம்மாவை போல இவர் வந்து புஷ்பத்தில் பொய்கையில் பூவில் அவதரித்தார் அப்படிங்கிறா. தாமரை பூவில் அவர் அவதரித்தார்னா என்ன காரணம்னா, அவன் எப்படி இப்போ வேதத்தை ஓதினானோ அதுபோல் இவர் வையந்தகலியான்னு ஆரம்பித்து தமிழ் மறையை ஓத ஆரம்பித்தார். தமிழ் மறையை ஓத ஆரம்பித்தது இந்த ஆழ்வார். அதனால் கச்சி நகர் வந்து தித்த பொய்கை பிரான் அப்படின்னா, என்ன பொய்கை பிரான்னு சொல்லுவானே அப்படின்னா, ஏனைய ஆழ்வார்களுக்கெல்லாம் இவர் வழிகாட்டிய விட்டார். எல்லாரும் நம்மாழ்வாருக்கு, நம்மாழ்வார் பிரதானர், நம்மாழ்வாருக்கு அங்கபூத்தர்கள் அப்படிங்கிறது இருந்த போதிலும் ஆழ்வார்களில் முதல்வர இவர் ஆயிட்டார். அவர்களுக்கு என்ன தான் மறுத்து பேச முடியாது, நம்மாழ்வார் வசதியா திருமங்கையாளர் வசதியான்னு பெரிய சர்ச்சை உண்டு சம்பிரதாயத்தில். எல்லாம் பண்ணி கடைசியில் திருமங்கை ஆழ்வார் தான் வசத்தின்னு ஒரு குரூப் நிஷ்கர்ஷம் பண்ணுறா. ஆனால் என்ன தான் இருந்தாலும் நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வாருக்கு மூத்தவர், அவர் காமிச்ச வழியில் இவர் வந்தாருங்கிறது எப்படியா இருந்தாலும் மறுக்க முடியாது. அதுபோல் அவருக்கு அங்கபூத்தர், நம்மாழ்வாருக்கு இவர் அங்கபூத்தராக இருந்த பொழுதிலும் இவர் முன்னவே வந்த, முன்னாடியே இவர் வந்தாச்சு அப்படிங்கிற காரணத்தினால பிரான் இவர். பாக்கி ஆழ்வார்களுக்கு எல்லாருக்கும் தலைவன் இவர், பொய்கை பிரான் அப்படின்னா கவிஞர் போரேறு அப்படின்னார். கவிஞர் போறேருன்னா எருது, பசுக்கூட்டங்களுக்கு நடுவில் எருது இருக்க, அதுபோல என் இவர் காளையவர். பசுக்கூட்டங்களுக்கு நடுவில் காளை எப்படி இருக்கும், பசுக்கூட்டங்களோட காளை காளை போல இருக்கும், தலைவனாக இருக்கும் அது. அதுபோல பாக்கி கவிகள், தமிழ் கவிகள் ஆயிரம் பேர் உண்டு, லட்சம் பேர் உண்டு, ஆனால் இவர் வந்து பெருந்தமிழர் இவர் அப்படின்னு சொல்கிறார். இவர் ஆழ்வார்கள் எல்லாமே என்ன மாதிரி பெருந்தமிழர்னா, என்ன பெருந்தமிழர்னா, ஆழ்வார்கள் ஒத்தருக்கு ஒத்தர் வேணுங்கிறவாப்பா. வெவ்வேறு காலத்தில் இருந்த ஆழ்வார்கள், பொய்கை ஆழ்வார் காலம் முதல்ல யுகாந்தரத்தில், திருமங்கை ஆழ்வார் கடைசி ஆழ்வார். செந்தமிழ் பாடுவார் அப்படின்னு சொல்கிறார் இவர். யாரை செந்தமிழ் பாடுவார் அப்படிங்கிறதுனா, இந்த பொய்கை ஆழ்வாரை சொல்கிறாருன்னு வியாக்கியானம் பண்ணுறாங்க. அவர் இவர் சந்தித்ததே கிடையாது, அவர் இவர் பார்த்தது கிடையாது, அவள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசினது கிடையாது. ஆனால் அவர் தான் இவர் பாடுறார். அவரை பற்றி எப்படி தெரியும், அவரை பற்றி இவர் எப்படி பாட போகிறார், அவர் எப்படி அவரை பற்றி இவர் எப்படி பாடுவார், இது மர்மமாக இருக்கு. இந்த மர்மம்னு நீ சொல்கிறது எப்படி ஒத்துக்குதுன்னா, ஏன் இந்த ஆழ்வார் பாசுரத்தையும் அந்த ஆழ்வார் பாசுரத்தையும் ஒன்றா சொன்னது நம்மாழ்வார் தானே, அவர் தானே சொல்கிறார், நம்மாழ்வார் மூலமாக தானே கிடச்சிருக்கு. அப்போ இந்த ஆழ்வாரா நேர பேரை சொல்ல மாட்டான், அப்படியே ரகசியமாக ஒரு ஆழ்வாரை ஒரு ஆழ்வார் பண்ண ஒரு செய்கையை சொல்லி அது ஆழ்வாரை குறிக்கிறா போல இருக்கும் அந்த அழகு. அதுதான் திவ்ய பிரபந்தத்தில் உள்ள அழகு. அப்போ என்னென்னா செந்தமிழ் பாடுவார்னு இவர் சொல்கிறார், செந்தமிழ் பாடுன்னு ஆழ்வார் சொல்கிறாரு, அது தமிழ் உலகம் ஒத்துக்குமானா? ஆமாம், தொல்காப்பியத்தில் சொல்கிறது அதாவது விருந்து அப்படிங்கிற தமிழ் மரபில் அமைஞ்சிருக்கான் இவருடைய பிரபந்தம், இந்த பொய்கை ஆழ்வாருடைய பிரபந்தம். எட்டு விதமான மரபு உண்டு அதில், அது விருந்துங்கிற அமைப்பில் அமைஞ்சிருக்கு. அதனால் நச்சினார்கினியான்ங்கிற தொல்காப்பியத்துக்கு எழுதுகிற உரையில் விருந்துங்கிற இது எப்படி அமையணுங்கிறத பொய்கையாருடைய பாசுரத்திலிருந்து கண்டுகொள்கன்னு எழுதியிருக்கார் நச்சினார்கினியான். அப்போ பெருந்தமிழர்னு இவா சொல்கிறதும் செந்தமிழ் பாடுவார்னு இவா சொல்கிறதும் தமிழ் உலகத்துக்கு இலக்கியத்தை எடுத்து காமிச்ச, இலக்கியத்தை எடுத்து சொல்லக்கூடிய கவிஞர் போரேறு. கவிஞர் போரேறுன்னு அவர் சொல்கிறதுக்கு நம்ம ஒரு பிரமாணம் காட்டணும் இல்லையா? கவிஞர் போரேறு அறிந்த பொய்கை பிரான் வையத்து அடியவர்கள் வாழ அருந்தமிழ் நூற்றந்தாதி அருளினான், நூற்றந்தாதி படிவிளங்க செய்தான் பரிந்துன்னா. தனியாக நான் சொல்லிட்டு வரேன். இப்போ நான் இந்த ஆழ்வாரை பற்றி முதலையாண்டான் அப்படிங்கிற மகாச்சாரியர் பண்ண தனியன் இது, அதனுடைய அதில் இருக்கிற நுட்பமான அர்த்தங்கள் இது நான் சொல்லிட்டு வருது. படிவிளங்க செய்கிறது என்னென்னா தமிழ் விளங்கும்படி செய்தான். இந்த ஆழ்வார் ஆரம்பித்து பாக்கி 4000 பாசுரமும் வரப்போகிறது, தமிழ் வேதங்கிறத படிவிளங்க செய்தான். இன்னொன்று என்னென்னா இந்த பூமியை விளங்க செய்தான் அர்த்தம், படிவிளங்க செய்தான்னா. ஏன்னா இந்த திவ்ய பிரபந்தம் இல்லைன்னா இன்றைக்கி பக்திங்கிறதே கிடையாது, ஆழ்வார்கள்னா பக்திங்கிறதே கிடையாது. இதனால் நீர் இப்படி சொல்கிறீங்கன்னா நான் சொல்லலை, பாகவதம் சொல்கிறது கலவு கலவு பவிஷ்யந்தி நாராயண பராணாகனு இவா இங்கே அவதரிப்பா. எங்கன்னா தாமிரபரணி நதி எத்திர கிருத்தமாலா பயஸ்வினி காவேரிச்ச மகாபுண்ணியா பிரதீச்சீச்ச மகாநதி ஏ பிபந்தி ஜலம் தாசாம் மனுஜா மனுஜேஸ்வரா அப்படின்னு பாகவதம் சொல்கிறது ஆழ்வார்களுடைய அவதாரத்தை. தாமிரபரணி தீரத்திலையும் வைகை ஆற்றங்கரையிலையும் பாலாற்றங்கரையிலையும் காவேரி தீரங்கள்லையும் ஹரிதாசர்கள் அவதரிக்க போகிறான்னு கோஷணம் பண்ணித்து பாகவதம். அப்போ பூமியை இங்கே தான் ஆரம்பிக்கிறது. பக்தி தேவி என்ன சொல்கிறேன்னா திராவிடத்தில் நான் பிறந்தேன்கிறா பக்தி தேவி. பிருந்தாவனத்தில் போய் பக்தி நாரதரை பார்க்கும்போது திராவிட தேசத்தில் நான் பிறந்தேன், திராவிட தேசத்தில் பிறந்தேன்னு சொல்லுவானேன்னா திராவிட தேசத்தில் பிறந்தது இந்த ஆழ்வார்களை குறித்து தான் அதையும் சொல்கிறது. அதுக்கும் பிரமாணம் பாகவதத்தில் இருக்குது நமக்கு. இப்போ அப்போ பூமியை விளங்க செய்து யாருன்னா இவாளுடைய இவாளுக்கு அப்புறம் தான் பாக்கி ஹரிதாசர்கள். அது நீ மகாராஷ்டிரம் போனால் தாசர்கள் இவர், கர்நாடகத்துக்கு போனால் தாசபக்தர்கள் இருக்கா, மகாராஷ்டிரம் போனால் மராட்டிய பக்தர்கள் இருக்கா, அபங்கங்கள்லாம் பாடியிருக்கா, மீராபாய் இருக்கா, நரசிம்ம மேத்தா இருக்கார், இப்படி சுற்றி இந்தியா முழுக்க வரலாம், எல்லா இடத்துலையும் இருக்கிறவா. ஆனால் எல்லாருக்கும் ஆதி பக்தர்கள் யாருன்னு பார்த்தா கலியுகத்தில் நமக்கு பக்தர்கள்னு பார்த்தோன்னு நம்மளுக்கு கிடைக்கிறது ஆழ்வார்கள் தான். ஆழ்வார்கள் பாசுரம் தான் பக்தி ஏற்படுத்து. அதனால் என்னென்னா படி விளங்க செய்தான், இந்த பூமியை விளங்க செய்தான் பரிந்துன்னா. யாருக்கு பரிந்துன்னா நமக்காக பரிந்து.
வையந்தகளியாம் வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோவோன் விளக்காக செய்ய சுடராழியா நடிக்க சூட்டினேன் சொல் மாலை இடராழி நீங்குகவே என்று. வையந்தகளியா
முதல் பாசுரம் போனதுல பதார்த்தம் சொன்னோம், பதம் பதமாக ஒரு ஒரு பதத்துக்கு என்ன அர்த்தம்னு சொன்னோம். வையம் அப்படின்னா இந்த பூமி, தகளியா என்ன அது உள்ளுக்குள்ளே வச்சுக்கிற மாதிரி அதில் இடம் இருக்கணும் இல்லையா, அதனால் பூமி. பூமியே ஒரு அகலாக்கினார், அழகான ரூபகம் வையன் தகழியா. எரியறதுக்கு விளக்கு எரியறதுக்கு உண்டானது திரவியமாக இருக்கணும் இல்லையா, உள்ளுக்குள்ளே திரவிச்சுன்னு இருக்கணும் இல்லையா, அதனால் வார் கடலே நெய்யாக ஒரு லிக்விட் ஒன்று இருக்கணும் இல்லையா, அதனால் வார் கடலே நெய்யாக. வெய்ய கதிரோன் விளக்கு பூமிக்கு மேலே என்ன இருக்கணும், வெளியிலேருந்து பார்க்கணும் பூமியை, தூரக்கேந்து பார்த்தா என்ன இருக்கும், பூமிக்கு மேலே சூரியன் தெரிகிறதான், விளக்காட்ட சுடராட்டம் எரியிறது பெருசாக எரியிறது. வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன். சொல் மாலை இவா சரித்திரம் சொல்லிகிட்டே வந்தோம். மூணு பேரும் திருக்கோவலூரில் மிருகண்டு மகரிஷினுடைய ஆசிரமத்தில் ஒரு ராத்திரி கூடுறா, நல்ல இருட்டு, ஒருத்தர் படுத்துட்டுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பைகி பிரான் போகும்போது அந்த இடைகழியில் படுத்து ரேழின்னு சொல்லுவா அந்த காலத்தில், அதான் இடைகழி, அதில் படுத்துட்டுருக்கார். இன்னொரு பக்தர் வர்றார், ரெண்டு பேரும் உட்காந்துக்கலான்னு பூதத்தாழ்வார் அங்கே வர, இவரும் அயோனிஜர், ஊர் ஊராக சுற்றின்னு இருக்கார். யோகீஸ்வராளிவா எல்லாருமே. இவளை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் எல்லாம், யோக அஷ்டாங்க யோகிகள் எல்லாருமே. இவள் வந்து யோகீஸ்வரலாக இருக்கிறதுனால அவர் அங்கே வந்த உடனே அவரை பார்த்துட்டு அவருடைய பரம விலட்சணமான தேஜஸ் அதை பார்த்து அவருக்கு இடம் விடுறார். உள்ளுக்குள்ளே உட்காந்துக்கிறார், யாராக இருந்தாலும் இடம் விட போகிறார், இந்த மாதிரி இருந்தால் இடம் விடாமல் இருப்பாரா, உட்கா உள்ளுக்குள்ள ரெண்டு பேரும் உட்காந்துக்கிறார். மூணாவதாக பூதத்தாழ்வார், பொய்யாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் வரார். மூணு பேருமா நின்றுருக்கா, பத்து அவளுக்கு தெரியுது, ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தா தெரியுது ஹரிதாசர்கள். அந்த ஹரிதாச லக்ஷணங்கள்லாம் அமைஞ்சிருக்கு அவளுக்கு, புரியும் இல்லையா, பார்த்த உடனே தெரிஞ்சுப்படும் யாருங்கிறது. அந்த மாதிரி யோகீஸ்வரர்களுக்கு நம்ம போய் நின்ன உடனே நான் இப்படியாப்பட்டவன் நாம் சொல்ல வேண்டாம், நம்ம யோகிதாவை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவோம், அவளுக்கே தெரியும். அதனால் அவளுக்கு ஒருத்தர் ஒருத்தர் எப்பேற்பட்டவாங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் தெரியறது. இருக்கவே திடீர் நாலாவது ஒருத்தர் பூந்துட்டா மாதிரி இருக்கவே, யார் பூந்துட்டா அப்படிங்கிறதுல அவளுக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் பூந்த யாருன்னு பார்க்கணுங்கிற ஆசை உண்டு. என்ன சந்தேகம் இல்லைங்கிறத இந்த பாசுரத்தில் தெரிகிறது. என்ன சொல்கிறார்னா, மையன் தகலியா இந்த உலகமே அகலா, வார்கடலை நெய்யாக, அதுவே சமுத்திரமே நெய்யாக, வைய கதிரவன் விளக்காக, செய்ய சுடராழியான் அடிக்க சூட்டினேன்னு சொல்மாலேன்ட்டார். அவனுடைய திருவடிக்கு, யாரோட திருவடிக்கு, சுடராழியான் சக்கரதாரியாக இருக்கிற பகவானுடைய திருவடிக்கு இந்த சொல்மாலையே சூட்டினேங்கிறார். இப்போ வந்தது யாருன்னு தெரியல, யார் வந்திருக்கான்னு கேட்டவுடனே ஞானதீபம் ஏற்றி பாருன்னு சொல்லிவிடுத்து அந்த குரல். அப்போ வந்திருக்கிறது பெருமாள்னு வழக்கு தெரியுமா, சரி பெருமாள்னு தெரிஞ்சது விளக்கேற்றினாரோ, பெருமாள்னு தெரியாமல் விளக்கேற்றினாரோ, வந்தது யாருன்னு தெரியாமல் விளக்கேற்றினா கூட, எதுக்காக ஏற்றினா கூட வழக்கு பெருமாளுக்கு ஏற்றணுமா, அதனால் செய்ய சுடராழியாக நடிக்க. வேறு யாரோ ஒருத்தர் வந்திருக்கார் அவரை பார்க்கணுன்னா கூட என்ன பண்ணணுமா, பெருமாளுக்கு தான், பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கிறாவ. செய்ய சுடராழியாக நடிக்க சூட்டினேன் சொல்மாலை. அப்படின்னா வந்திருக்கிறது பெருமாள்னு தெரியுமோ என்னமோ, அதனால தெரியும், ஆனால் பெருமாள் திருஷ்டி கோச்சரமாக ஆக மாட்டேங்கிற, கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறார், அதுக்காக சூட்டினேன் சொல்மாலை, இடராழி நீங்குகவேன், இந்த சம்சாரத்தாலை உழட்டும் பெருமாளே, உன்னுடைய திவ்ய திருமுக மண்டலத்தினுடைய தரிசனம் எனக்கு ஏற்படணும்னு பண்ணாரே, செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை, இடராழி நீங்குகவே என்று. இந்த பாசுரம் ஆரம்பிக்கிற அழகை நம்ம பார்க்கணும். வையம்னு ஆரம்பிக்கிறது முதல் வார்த்தை, திவ்ய பிரபந்தம், தமிழ் வேதம், நமாம்யகம் திராவிட வேத சாகரம்ங்கிறா, சகஸ்ர சாக்கோ உபனிஷத்து சமாகமம்ங்கிறா, இதனுடைய ஏற்றம் சகஸ்ர சாக்கிகளுடைய உபனிஷத்தினுடைய சமாகமம் அது. அப்படின்னா அதனுடைய கௌரவம் எப்படியாப்பட்டது. போனதரையே சொன்னோம், உபனிஷத்து இதையும் ஒன்றா சொல்லலாமா அப்படின்னு கேட்டதுக்கு, அவன் உபனிஷத்தையும் எழுப்புறது, திருப்பி திவ்ய பிரபந்தத்துலேயும் திருப்பாவை எழுப்புறது, தூங்கி கிடக்கிற ஜெகத்தை, உத்திஷ்டத்தை, ஜாகிரதங்கிறது இதையும் எழுப்புற, இத்தனை நாளாக உறங்குறையே இன்னைக்கு நீ முடிச்சுக்கு போகிற எழுந்துக்கோ அப்படிங்கிற, இவ்வளோ சுத்தம் விளக்கிறிய தூமணி மாடத்து சுத்தம் விளக்கிறிய தூபங்கமிழ துயிலடம கண்வளரும் மாமான் மலை மணிக்கதம் தாழ்ந்துருவாய் மாமீர் அவளை எழுப்பிடுறோங்கிறான். இத்தரை விட்டு ஆச்சாரியனை விட்டு எழுப்புறா இல்லையா, அதனால் எழுப்புற பாசுரமாக இருக்கிறதுனால ஒன்றுன்னா அது ஒன்றும் இல்லை. உபனிஷத்தை காட்டில் அது கௌரவம்னு சொன்னோம். என்னென்னா உபனிஷத்து வந்து பிரம்மத்தை எழுப்பலை, இது போய் கிருஷ்ணனை எழுப்புறதான் அது. அம்பரமே தண்ணீரே சோர அரஞ்சே எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் அப்படின்னு பண்ணுறதுனால இது உபனிஷத்தை காட்டில் வசத்தையும் நிஷ்கர்ஷம் பண்ணும். சகஸ்திர சாகோ உபனிஷத்து சமாகமம், அதாவது அனந்த கோடி உபனிஷத்து சேர்ந்தாலும் இதில் இருக்குங்கிறா. அப்பேற்பட்ட கௌரவ காம்பீரியம் உள்ள இந்த திவ்ய பிரபந்தத்தினுடைய முதல் சொல் வையம். ஏன் இந்த சொல்ல போட்டார், என்ன எல்லா கிரந்தங்களும் ஒரு மங்கள ஸ்லோகத்தில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு நியதி முதல்ல எடுத்த உடனே மங்கள ஸ்லோகத்தில் ஆரம்பிக்கணும். எந்த எந்த யாருக்கு எந்த கம்போசர் இருந்தாலும் எந்த இது எடுத்தாலும் இப்போ உபன்யாசத்தை எப்படி ஆரம்பிக்கிறோம், ஸ்ரீயப்பதியான பகவான்னு ஆரம்பிப்பா, மங்கள ஸ்லோகம் எடுத்த உடனே மங்கள ஸ்லோகம் இருக்கணும் எடுத்த உடனே, அதனால் மங்கள ஸ்லோகத்தோடு ஆரம்பிக்கணும். வையம்னு ஆரம்பித்தார். என்ன வையம்னா, என்னென்னா வையம்னா இந்த ஜெகத்து தான், உலகம் தான் வையம்ங்கிறது. உலகம்ங்கிற பேர் அப்படின்னா என்னென்னா, இப்போ கஸ்தூரி அப்படின்னு என் பேரை சொன்னாலோ இல்லை அந்த சுவாமியினோட பேரை சொன்னாலோ எந்த பேரை சொன்னாலோ என்னென்னா அவனுக்கு அந்தர்யாமியாக இருக்கிறதையும் அவனையும் சேர்த்து சொல்கிறது அந்த அந்த சொற்றொடர். ஒருத்தரை சொல்கிறோம், ஒருத்தர் பேர் சொல்லி கூப்பிடுறோம் அப்படின்னா அது ரவிசுவாமி அங்கே எழுந்துருக்கிறார். ரவிசுவாமிங்கிறார் அந்தரியாமையாக இருக்கிற ஆத்மாவையும் குறிக்கிறது, அது தாங்கிட்டு இருக்கிற சரீரத்தையும் குறித்த ஒரு ஒரு என்டிட்டி அது. அப்போ வையம்னா ஜகத்தே ஒருத்தனுக்கு சரீரமா, ஜகத்துக்கு சரீரியாக ஒருத்தன் இருக்கானா அவனை சொல்கிறது தான் அது. அப்படின்னா என்னது அப்படின்னா வையம்ங்கிறது நிருபாதிகமாக பெருமாள்கிட்ட தான் சேரும், பகவானுக்கே சேர்ற ஒரு பேர் அது. என்ன சுவாமி நீரே சொல்கிறீரா இல்லையே? முதல் பேர் விஸ்வம் விஷ்ணுர்வ ஷட்காரம் தான் ஆரம்பிக்கிறது. சகசரநாமம் எப்படி ஆரம்பிக்கிறது? விஸ்வம் விஷ்ணுர் முதல் பேர் விஸ்வம், கடைசி பேர் சர்வப்பிரகரணாயுதன், பாக்கி நடுவில் ஏகப்பட்ட பேர். அப்போ என்ன விஸ் வையம்ங்கிற சப்தத்தினால சிறியப்பதியான பகவான் குறிக்கப்படுறான், அதனால் அதுவே அதுக்கு மங்கள சப்தமாச்சு. வையம்னு ஆரம்பிக்கிறது மங்கள சப்தமாச்சு. என்ன வையம்ங்கிறது? பகவானை குறிக்கிறது. வையன் தகலியா அப்படிங்கிறதுனால வையன் தகலியா வார்கடலை நெய்யாக. அப்போ ஜகத்துக்கு எவன் காரணமோ, எவன் ஜகத்தாக இருக்கானோ, எவனுக்கு ஜகத்து சரீரமோ அவன் தான் வையம். அதனால் பகவானுடைய பேர் விஸ்வம், இது வையம் அப்படின்னு இருக்கிறதுனால மங்களகரமான பெயர் அது சொல்லியாச்சு. மங்கள சப்தத்தோட திவ்ய பிரபம் தான் ஆரம்பம் ஆயிடுத்து. அருளிச்சியலோட அருளிச்சியலுங்கிறது உயர்ந்த மங்கள சப்தமான வையம் விஸ்வம்ங்கிற வார்த்தையினோட ஆரம்பமாச்சு. அது மாத்திரம் இல்லையா, வையம்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் தானே குறிக்கிறது. உலகத்தை குறிக்கிறது, உள்ள அது உள்ள வாழற எல்லாத்தையும் குறிக்கிறது. இப்போ வேதத்தை எடுத்துட்டோம்னா ஒரு சமூகத்துக்கு தான் வேதத்தில் அதிகாரம். அவள் தான் சொல்லலாம் வேதத்தை. அவள் அதே அது என்ன அவள் என்ன சொன்னாலோ, அவள் ஒழுங்காக படித்தாலோ படிக்கலையோ, அவள் என்ன சொல்லி தொழுகிறா அதான் நம்பணும். இதுதான் தள்ளெழுத்து உலகத்துக்கு. என்ன இவர் இப்படி பேசுகிறாருன்னு நினைக்கக்கூடாது. அப்படி தான் வேதம், அப்படி தான். ஆனால் இந்த திவ்ய பிரபந்தத்தில் என்ன இருக்குன்னா சமதர்மம் இருக்குது. உங்கள் நீர் சொல்கிற அர்த்தம் அப்படி இல்லை சுவாமி, நீர் சொல்கிற அர்த்தம் அப்படி வராது, இப்படி இருக்க அப்படின்னு கேட்டு விடலாம் யார் வேணாலும். வேதத்தை அப்படி கேட்க முடியாது. இப்படி தான் சொல்லியிருக்கார், நீர் சொல்கிற அர்த்தம் ஒத்துக்க முடியாது. அப்படி ஒரு தமிழன் கேட்கலாமே, எவ்வளோ பேர் கேட்டிருக்கா, நம்ம ஆச்சாரியெல்லாம் கேட்டிருக்கா, அந்த மாதிரி கேட்டிருக்கார். என்ன கேட்டிருக்கார்? ஆணல்லன் பெண்ணல்லன் அல்ல அழியும் அல்லன் காணலுமாகான் உளநல்லன் இல்லை அல்லன் அப்படின்னு திருவாய் மொழியில் ஒரு வாக்கியம் ஒரு தமிழன் போய் பராசரப்பட்டுற கேட்டான். ஆணல்லன் பெண்ணல்லன் அல்ல அழியும் அல்ல, அவன் ஆம்பளையும் இல்லை பொம்பளையும் இல்லை அழியும் இல்லை அப்படின்னு சொல்கிறத நீர் புருஷோத்தமன்கிறீர அப்படின்னு கேட்டான் அவன் போய். பட்டர் சொன்னாரான், நன்னா சொல்லு இன்னொரு தடவை அப்படின்னாரான். பாசுரத்தை இன்னொரு தடவை சொல்லு, ஆணல்லன் பெண்ணல்லன் இன்னொரு தடவை சொல்லு, உனக்கு புரியலையா? ஏன்பா கடைசியில் ஒரு இன்னு சப்தம் வரத அது புருஷனை தானே குறிக்கிறது அப்படின்னு கேட்டாரான். ஒரு ஒரு எழுத்தும் இதில் வேதம்னா சும்மா இல்லை, ஒரு ஒரு எழுத்து முக்கியம். ஆணல்லன் ஆணல்ல பெண்ணல்ல அல்ல அழியும் அல்ல அப்படின்னு சொல்கிறத நீ சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன். திவ்ய திருவாய்மொழி நீ சொல்கிறது தான் சொல்கிறது ஒத்துக்கிறேன். புருஷோத்தமன் நீர் எப்படி சொல்கிறா? ஆணல்லன் சாதாரண புருஷன் இல்லை புருஷோத்தமன், பெண்ணல்லன் புருஷோத்தமன் அல்ல அழியும் அல்ல புருஷோத்தமன் இன்னுங்கிற ஒரு சப்தத்தை வச்சு சொல்கிறா. அப்படின்னா இதுக்கு எவ்வளவு ஆழம் இருக்குது, ஒரு ஒரு சப்தத்துக்கும் ஒரு ஒரு எழுத்துக்கும் இதில் அவ்வளவு ஆச்சரியமான ஆழம் உண்டு. அப்போ வையம்னா இன்னொன்று எதுக்கு வையம்னா, வையமளாவி வையத்தில் இருக்கிற எல்லாருக்கும் எம்பெருமான் ஆழ்வார்களுக்கு என்ன கிருபை உண்டோ அந்த கிருபையை வெளிப்படுத்துறதா இருக்கிறதுனால வையம்னு ஆரம்பித்தாலாம். சரி, இந்த இந்த விளக்கு, இந்த திருவிளக்கு பகவானுக்காக ஏற்றப்பட்ட இந்த விளக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம சொன்னோம் இந்த மாதிரி ஒரு அகல். அதாவது எப்படின்னா இந்த பிரகிருத்தியையே இந்த உலகத்தையே ஒரு திருவிளக்காக ஆக்கிவிட்டான், பெரிய வழக்கு. ஏன்னா பகவான் விபுவாம், ஒரு திருவிக்கிரம அவதாரம்னா இங்கேருந்து இந்த வாமபாதத்தை தூக்கினா நேராக பிரம்மலோக பரியந்தம் போகிறது இந்த பாதம். அப்போ விபுவாக இருக்கிற பகவானை தரிசனம் பண்ணணும் சேவிக்கணும்னா ஒரு வழக்கு வேண்டாமா? அப்போ அவ்வளோ பெரிய வழக்கு வேணும், குட்டி ஒரு அகல் விளக்கு வச்சு அவனை சேவிக்க முடியாதா? அதனால ஒரு பெரிய வழக்கு தேவையா? 7-14 லோகமும் வியாபிக்கிற பிரம்ம வஸ்துவுக்கு அந்த பகவானுக்கு ஜகத்திய சரீரமாக என்ன சொல்கிறது? சூரா நர கக கோபோகி கந்தர்வ தேத்தியகி சித்திரமரம் ரமிதே தம் திருப்புவன வபுஷ் திருபுவன உபுஷம் விஷ்ணுமேஷம் நமாமின் அத்தனையிலையும் வியாபிச்சிருக்கான், ஜெகத்தாக இருக்கான் பகவான், விஸ்வரூபனாக இருக்கான். விஸ்வரூபனான பகவானுக்கு ஏற்றதான ஒரு திருவிளக்கை சமர்ப்பிக்கணுங்கிறதுக்காக பூமியை விளக்காக்கிட்டாரான், ஒரு லோகத்தையே விளக்காக்கியாச்சு. அவ்வளோ வசனம் இருக்காருன்னு வச்சுக்கோ, அவருடைய ஒரு முழங்கால் வரைக்கும் அந்த கணுக்கால் வரைக்குமே வர வேண்டாம் விளக்கு, அப்போ தானே தெரியும் என்ன இருக்குன்னு. அப்படி ஒரு விஸ்வரூபனான பகவானுக்கு அப்படி ஒரு திருவிளக்கு சமர்ப்பிச்சார் முதல்ல. இன்னொரு சூட்சம் அதில், ஆச்சரியமான ஒரு அர்த்தம் என்னன்னா, இந்த உலகமே பகவானை காட்டி கொடுக்குமா, உலகத்தில் இருக்கிற ஒரு ஒரு வஸ்துவுமே பகவானை காட்டி கொடுக்குமா. யாருக்குன்னா, யாருக்கு இங்கே ஜிக்ஞாசை ஆசை எவனுக்கு உண்டோ அவனை காட்டி கொடுக்கும். எப்படின்னா, இந்த ஃபேன் சுற்றுறது, இது இந்த மைக்கு வேலை செய்கிறது, இதுக்கு என்ன காரணம், எல்லாத்துக்கும் காரணம் யோசிக்கணும். காரணம் து தியயா அப்படிங்கிறது அதர்வ சிரசு. கரண்ட்டு, எலக்ட்ரிசிட்டி, அது எங்கேருந்து வருது? மெயின் பாக்ஸ்லேருந்து வருது. அது எங்கேருந்து வருது? பவர் ஸ்டேஷன்லேருந்து வருது. அது எங்கேருந்து வருது? பவர் ஜென்ரேட் பண்ணுற இடத்துலேருந்து வருது. பவர் எங்கேருந்து வருது? தண்ணியிலேருந்து வருது. அது எங்கேருந்து வருது? இயற்கையிலே இருக்குது. அப்போ அதுக்குள்ளே அக்னி இருக்கு, கரண்ட் இருக்குது. அதுக்கு காரணம் யார்? அதுக்கு காரணம் யார்? அதுக்கு காரணம் யாருன்னு போனால் கடைசியில் போய் எம்பெருமாண்டை முடிஞ்சிடும். எதை வேணால் எடுத்துக்கோ உலகத்தில், எதை வேணால் எடுத்துக்கலாம். உலகத்தில் எதை வேணால் எடுத்துக்கலாம், எந்த விஷயம் வேணால் எடுத்துக்கலாம். பேசுகிறோம், பேசுகிறதுக்கு காரணம் உயிர் இருக்குது. உயிர் இருக்கிறதுக்கு காரணம் உள்ளுக்குள்ளே நம்ம ஆத்மா இருக்குது. அது தரிக்கிறது, சரீரத்தை தரிக்கிறது. அதுக்கு காரணம் பிறவி, அதுக்கு காரணம் கர்மா, அதுக்கு காரணம் போ இப்படியே சொல்லிண்டே போ. எம்பெருமான் எம்பெருமானுடைய அனுகம்பே எம்பெருமானுடைய கிரகத்தை தான் அனு பிராவிசத்து அப்படின்னு வேதாந்தத்தில் சொன்ன மாதிரி அவனே உள்ளுக்குள்ளே பிரவேசித்து நமக்கு வந்து ஜீவனத்தை கொடுக்குறான். அப்போ பகவான் தான் காரணம். எதை எடுத்துக்கோ. அப்போ என்ன சொல்ல வர்றாருனா, ஜகத்து காரணத்துவத்தை சொல்கிறதில்ல, ஜகத்துக்கு முழுக்க யார் சரியும் இருக்கான் இல்லையோ. வையம் தகலியா வார்கடலே நீயாக வைய கதிர்வன் விளக்காகன்னா, இந்த ஜகத்தை வச்சுட்டே நீ ஜகத்தையே ஒரு விளக்காக்கிட்டார். ஜகத்தையே நீ விளக்காக வச்சுக்கலாம். இப்படி எதை வேணா நீ எடுத்து ஆராய்ஞ்சுட்டே போனால் கடைசியில் நிருபாதிக்கமாக எம்பெருமான்ட்ட தான் செல்லும். செவரு அப்படின்னாலும் பகவானுக்கு தான் செல்லும். இந்த மைக்கு அப்படின்னாலும் எம்பெருமானோட திருநாமம் தான், அவனிடத்துல செல்லும் அது. ஏன்னா கடைசியில் அதுக்கு எவன் காரண வஸ்துவோ அவன் பேர் அது. அப்போ அதனால தான் என்ன பண்ண, இந்த உலகமே எப்படி இருக்க, கொஞ்சம் நீ ஆராய்ச்சி பண்ணுற புத்தி உனக்கு இருந்தால் இந்த உலகமே உனக்கு எம்பெருமானை காட்டி கொடுக்குற திருவிளக்காக இருக்குங்கிறான். ஐயன் தகலியா வார்கடலை நெய்யாக வெய்ய கதிர்வன் விளக்காக இருக்குங்க. இது நீர் இப்படி சொல்லலாமா? வேத பிரமாணத்தினால தான் பகவான் அறியணும், அனுமான பிரமாணத்தினால பகவான் அறியக்கூடாது அப்படின்னு சொல்றது பிராச்சீன சம்பிரதாயம். வேத பிரமாணத்துக்கு விருத்தம் இல்லாத அனுமானத்தினால பகவானை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அதுலேயே சாஸ்திர யோனித்யோ அதிகரணம்னு ஒரு அதிகரணம் அதில் சொல்றாது. வேத பிரமாணத்துக்கு விருத்தம் இல்லாத, அதுக்கு எதிராக இல்லாத ஒரு பிரமாணத்தினால அறியலாம் பகவான். அப்போ இந்த வையமே, இந்த உலகமே உனக்கு ஒரு வழிகாட்டி, நீ ஒன்று எடுத்துன்னு அப்படியே ஆராய்ச்சி பண்ணு, இல்லை உனக்கு வெளியில் இருக்கிறது எடுத்து ஆராய்ச்சி பண்ணு, எல்லாம் எம்பெருமான்ட போய் பகவான்கிட்ட போய் முடிஞ்சிட போகிறது. அப்போ இது ஒரு திருவிளக்கு. அடுத்து என்னென்னா, இப்போ நான் இங்கே இருக்கேன், இங்கேருந்து திரும்பி கிளம்பி போகும்போது இதை எடுத்து நான் என்னோடய பைக்குள்ளே வச்சுட்டு போட போகிறேன். இந்த பையன் நான் எடுத்துன்னு மாட்டி நான் எடுத்துன்னு போயிட போகிறேன். இங்கே ஏதோ சம்பவம் பண்ணுவா நான் வாங்கிட்டு போயிட போகிறேன். என்னென்னா என்னுடையது. அப்போ பொருள் எவனுதோ அவனுக்காக அது விநியோகிக்கப்படணுங்கிறது தர்மம், உலகத்தில் உள்ள தர்மம். அப்போ இந்த ஜகத்தை ஒரு திருவிளக்கு போல் எம்பெருமானுக்கு சமர்ப்பித்தான் அப்படிங்கிற காரணத்தினால இந்த ஜகத்துங்கிறது பகவானுக்கு சேஷப்பட்ட வஸ்துன்னு காட்டப்படுறது இல்லை, பகவானுடைய சொத்து இதுன்னு காட்டப்படுறது. யார் சொத்தை உடையவனுக்கு தானே சொத்து உபயோகப்படணும். என்னுடைய மோதிரத்தை எடுத்து இன்னொரு எடுத்துன்னு போய் போட்டுன்னு போ எடுத்துன்னு போய் போட்டுனா திருட்டுன்னு போயிறதுக்கு கிடையாது, அதுக்கு அனுமதி கிடையாது. அப்போ ஜீவன் எனக்கு சொந்தம், இந்த உலகம் எனக்கு சொந்தம், நான் எனக்கு சொந்தம்னு நினச்சிருந்தா அது ஆத்மா அபஹாரிங்கிற அவள் சம்பிரதாயத்தை. நான் எனக்கு சொந்தமானவன் நினச்சிருந்தா நீ பகவானுக்கு சொந்தமானவன், உனக்கு தெரியல அவ்வளோதான். இது இருக்க, இது எனக்கு என்னுடைய சொத்துன்னு இதுக்கு தெரியுமோ? தெரியாது. ஆனால் நான் எப்படி இருக்கேனோ, நான் என்ன எப்படி விநியோகிக்கிறேனோ அப்படி இருக்குது இந்த மோதிரம். அதுபோல் ஜகத்தே பகவானுக்கு சேஷப்பட்ட வஸ்து, அதனால் பகவானுக்கு தான் அது உபயோகப்படணுங்கிறதுனால செஞ்சு செய்ய சுடராயான் அடிக்க சூட்டினேன் சொல் மாலையன்ட்டார். முடிஞ்சு போச்சு. இப்போ அந்த ஒரு வையம்ங்கிற வார்த்தைக்கும் இந்த வையத்தையே அகல் விளக்க ஏற்றுறதுக்கும் எவ்வளவு தாத்பரியங்கள் இருக்கு சொல்லிட்டு போகலாம். அதில் நிறையா இருக்குது விஷயம், உள்ளுரை பொருள் நிறையா இருக்குது. எதுவுமே நம்ம அதில் இல்லாதது எதுவுமே சொல்லலை. நம்ம அதில் இருக்கிறத தான் சொல்கிறோம், அதில் இல்லாத எதுவுமே சொல்லலை. இப்படி இந்த ஆழ்வார் இப்படி ஒரு லௌகீகமான ஒரு தீபம் ஏற்றவே அதுக்கு எம்பெருமான் விஷயம் ஆனானா ஆகலை. கொஞ்சம் தெரிஞ்சிருப்பான் போல் இருக்கு, என்னென்னு தெரியல. இல்லைன்னா என்ன செய்ய சொல்கிறாழியான்னு அடிக்கேங்கிறார் இவருக்கு தான். சரி யார் தான் பார்ப்போம், யாருக்காக தான் இருக்கட்டும், பகவானுக்காக திருவிளக்கு சமர்ப்பிச்சிடுவோம், வேறு என்ன சிரமமாக இருந்தாலும் தீர்ந்துடும், இடராழி நீங்கிடும் அப்படின்னு நம்பிக்கையில் அவர் திருவிளக்கு சமர்ப்பிக்கவே அடுத்த ஆழ்வார் பூதத்தாழ்வார்னு அப்படின்னு பேர் அவருக்கு. பூசத்தாயாங்கிற தாத்துவிலேருந்து வந்த பேர் பூதம்ங்கிறது. ஏன்னா அவர்னால் பூமியே சத்தை பெற்றதான், அந்த ஆழ்வாருடைய அவதாரத்தினால பூமியே சத்தை பெற்றது அப்படிங்கிறார். அதனால் அவருடைய பாசுரத்தினால அடியார்கள் எல்லாம் விளங்க போகிறா. என் பிறவி தீர இறைஞ்சினேன் இன்னமுதா அப்படிங்கிற அவருடைய தனியன் ஆரம்பிக்கும்போது, என் பிறவி தீர இறைஞ்சினேன் இன்னமுதா, அன்பே தகழி அளித்தானை நண்புகள் சேர் சீதத்தார் முத்துக்கள் சேரும் கடல் மல்லை பூதத்தார் பொன்னங்கழல். இதுதான் அவருக்கு தனியன். திருக்குறிகை பிரான் பிள்ளான்னு எம்பெருமானோருடைய ரொம்ப அபிமானத்துக்கு பாத்திர பூத்தரான ஒரு ஆச்சாரியன் சமர சாதிச்ச ஒரு தனியன் அது. புள்ளான்னு புள்ளான்னு சொல்லுவார் அவர் வந்து தன் குழந்தையாட்டம் வச்சுருந்தாராம் அந்த திருக்குறுகை பிரான் பிள்ளான. அந்த திருக்குறுகை பிரான் பிள்ளான் அவர் அருளிச்சத தனியன் அது. என் பிறவி தீர இறைஞ்சினேன் இன்னமுதான்னா, இந்த ஆழ்வாருடைய பேரை சொன்னாலே என் பிறவி தீந்துருங்கிறார் அவர். இந்த பூதத்தாழ்வாருடைய பேரை சொன்னாலே பிறவி நோய்க்கு மருந்தான். அவருடைய திருவடி தொழுதாலே போகிறோம், அவருடைய பாசுரம் சொன்னாலே போகிறோம் அப்படிங்கிறார் இந்த ஆழ்வாருடைய ஏற்றம். என்ன ரொம்ப மகத்தான அர்த்தங்கள் அதில் கொடுத்துருக்கார் அவருடைய திவ்ய பிரபந்தத்தில். இவர் சொன்னதை இவர் ஒரு மாதிரி லௌகிகமான தீபம் ஏற்றினார் இல்லையா, உலகத்தையே வச்சு ஒரு பெரிய லோகபரமான ஒரு தீபம் ஏற்றினார். அடுத்து இவர் எப்படி தீபம் ஏற்ற போகிறாருன்னு பார்க்கலாம். அன்பே தகழியா ஆர்வமேனையாக, அன்பே தகழியா ஆர்வமேனையாக, இன்புருகு சிந்தை ஈடு திரியா, நன்புருகி ஞான சுடர் விளக்கேற்றின, நாரணர்க்கு நன்புருகி ஞான சுடர் விளக்கேற்றின, நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்தன.
அது ஒரு பெரிய திருவிளக்கு, மேக்ரோ அது, இது மைக்ரோ இந்த திருவிளக்கு, சின்னது இது, சின்னதுன்னு பேர ஒழிய இந்த திருவிளக்கும் சேர்ந்த அப்புறம் தான் பகவான் விஷயமாறாம். அடுத்த ஆழ்வார் திருக்கண்டன் பாட போறார். அன்புக்கு வசப்படுறவன் பகவான். இவர் அன்பேன்னு ஆரம்பித்தார். அன்பேன்னு ஆரம்பித்தான்னா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மாங்கிறது உபனிஷத்து. அது என்னென்னா சத்தியம் ஞானம் அப்படின்னா, சத்தியம்னா அப்படியே தனியாக தொங்கிட்டு இருக்குமா, அது ஒரு தர்மம் சத்தியங்கிறது, அது ஒரு குணம். ஞானம் சத்தியமாகவும் சத்தியத்தை உடையவனாகவும், சத்தியத்து உடையவனாகவும் சத்தியமாகவும், ஞானத்து உடையவனாகவும் ஞானமாகவும், ஆனந்தத்தை உடையவனாகவும் ஆனந்தமாகவும் இருக்கான் பிரம்மம் அப்படின்னு சொல்கிறது. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மம். அப்போ அன்பே கடவுள் அறிவே கடவுள்னா நாஸ்திகத்தை சௌரியமாக சொல்கிறதுக்கு இன்னொரு வழி அது. அன்பு தனியாக இருக்குமான்னு, அது ஒரு தர்மம், ஒரு தர்மியை ஆசிரியிச்சு தானே ஒரு தர்மம் இருக்கும். அன்பை உடையவன் ஒருத்தர் இருக்கணும் இல்லையோ, அப்போ தானே அன்புங்கிறது இருக்கும். இவன் அன்பே தகழியான், அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக. எம்பெருமானிடத்தில் உள்ள காதல் அன்புங்கிறது, பக்திங்கிறது அதை அகலாக்கிவிட்டார் இவர். அன்புக்கு தான் கட்டுப்படுறான் பகவான் கடைசியில். 96 கோடி ராமநாமம் சொன்னார் தியாக பிரம்மம். 100 கோடி ராமநாமம் முடிஞ்சவங்க ராம சாட்சாத்காரம் பலவிதமாக கிடச்சிது.
இப்போ இருந்தவர், அதனால் நான் சொல்கிறேன், இப்போ ஒரு 200 வருஷம் முன்னாடி இருந்தவர். ராமனை எப்படி எப்படிலாம் நான் கண்டிருக்கேன்னு கீர்த்தனத்தில் வேற வடித்து வச்சுருக்கார், சொல்கிறார் அவர் எப்படிலாம் இருக்கான் அப்படின்னு.
பால கனகமய சேலன் படுற ஏல நீதை தயராதூ
வரலையே நீ இன்னும் கேட்குறார்.
வந்த உடனே பால கனகமய சேலங்கிறார்.
வாசலில் நிற்கிறவன் உள்ள கூப்பிட்டதுக்கு ரா
தேவாதி தேவர மகானுபாவ
அப்படின்னு பாடுறார். நான் 96 கோடி ராமநாமம் சொன்னதுக்காக வரல, அவன் கிருபாலு அதனால் வந்தான்னு தான் சொல்கிறார். அவர் சொல்கிறது பகவானுடைய கிருப்பையினால், ராமன் தன்னுடைய கிருப்பையினால் எனக்கு கிடச்சான், அதான் அவர் சொல்கிறது. அப்போ நான் சாதனை பண்ணக்கூடாதா? அப்படி இல்லை, அதுக்கு அர்த்தம் சாதனை பண்ணக்கூடாதா? அப்படி இல்லை, அதுக்கு அர்த்தம் அப்படி இல்லை. நீ பண்ணுற சாதனையும் அவன் கிருப்பை தான், அவன் கிடைக்கிறது அவன் கிருப்பை. சாதனை பண்ணால் கிடச்சிடுவானோ? எவ்வளோ பேர் ஏமாற்றிட்டு போகிறான், சாதனை பண்ணிட்டுருக்கிறான்னு ஏமாற்றிட்டு போடுறான், ஒன்றுமே பண்ணாதவனுக்கு வந்து நிற்கிறான். அப்போ என்னென்னா சர்வ சுதந்திரன்னு அர்த்தம், சர்வ சுதந்திரன், ஒன்றும் பண்ணாதவனுக்கு வந்து நிற்கிறான். அஜாமில் எனக்கு எதுக்கு என்ன என்ன சாதனை பண்ணான்? எல்லாத்தையும் விட்டான், அனுஷ்டானங்கள்லாம் விட்டான், காட்டில் போனான், ஒரு வேடு வச்சு கல்யாணம் பண்ணிட்டான், நிறையா குழந்தைகளை பார்த்தான், பிராமண அவன் உயர்ந்த அந்தன குலத்தில் பிறந்து அதனுடைய எல்லா விஷயங்களையும் விட்டு தொலைச்சான். பிள்ளைய நாராயணன் கூட்டான், அவன் பகவானை கூப்பிடலை, பிள்ளைய போய் நாராயணன் கூட்டான். இவன் வந்து அங்கே நிற்பானே, சர்வ சுதந்திரன், அவன் இஷ்டம் ரொம்ப தபஸ் பண்ணுறா, வரவே மாட்டேங்கிறான், தபஸ் பண்ணிகிட்டே இருக்கா, வரவே மாட்டேங்கிறான், அவன் இஷ்டம். அப்படின்னா அந்நியாயமாவன், அந்நியாயமாக நடந்துப்பான், அப்படி கிடையாது, அதுக்கு அர்த்தம் அப்படி இல்லை. நீ பண்ணுற சாதனைக்கு உனக்கு உண்டு, உன்னுடைய பாவம் எப்படி இருக்குறத அவன் பார்க்குறான். அப்போ அஜயமலனுக்கு உயர்ந்த பாவம் இருந்தது, அது இல்லை, அது அவன் பாவம், இவனுக்கு இல்லை, அவனுக்கு இருந்தது அந்த பாவம், பகவானுக்கு இருந்தது இவனுக்கு பண்ணணும்னு நினச்சுட்டான். நம்ம பேரை சொல்லி தொலைச்சான், ஓடிப்போ அப்படின்னு கொடுத்துட்டான். யாருக்கா அனுகிரகம் பண்ணணும்னு வச்சுக்கோ, தேடி ஒரு லாபத்தை ஒன்று கண்டுபிடிக்கிறான். பசுமாட்டை துரத்தின்ட்டு அப்பிரதட்சணமாக என்னுடைய சந்நிதியை சுற்றினான், பசுமாட்டை அடிக்கிறதுக்காக, பசுமாட்டை துரத்தி அடிக்கவே கூடாது, சரி பிரதட்சணமாக சுற்றினா அடிக்கிறதுக்காகனால ஒரு பிரதட்சணம் கணக்கு வச்சுக்கலாம், பசுமாட்டை அப்பிரதட்சணமாக ஓடுறது அதை துரத்தின்ட்டு போகிறான். பசுமாட்டை அப்பிரதட்சணமாக ஓடுற பசுமாட்டை சுற்றின அப்பிரதட்சணமாக வந்து அடித்தான், எழுதிக்கோ என்னை பிரதட்சிணம் பண்ணான். இது பகவான். அப்போ அன்புக்கு வசப்படுறான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ என்னென்னா இவ்வளவு தபஸ் பண்ணேனே, யோகத்தினால் அவனை சாட்சாத்கரத்துக்கு இவ்வளவு தபஸ் பண்ணேனே, வரலையே வரலையான்னு உருகணுமா நஞ்சம், அந்த உருக்கம் வேணும், உருகம். அன்பு எதனால் வரும்? ஒத்தனுடைய ஏற்றத்தை என்னென்னு நம்ம தெரிஞ்சுன்னா தான் அன்பு வரும். சும்மா அன்பு வந்துருமா? பகவான் தான் இவ்வளோத்தெல்லாம் சிருஷ்டி பண்ணுறான், எல்லா இடத்துலையும் இருக்கிற வாஸ்தவ சுவாமி ஒத்துக்குறோம், எல்லாரும் தெரிஞ்ச விஷயந்தான், என்ன நீ பெருசாக ஒரு மணி நேரம் சொல்லிகிட்டு இருக்கீர். அன்பு வரணுமோ இல்லையோ பகவான் இடத்துல, அன்பு வரணுமோ இல்லையோ பகவான் இடத்துல, அன்பு எப்படி வரும்னா பகவானுடைய அன்பை நம்ம புரிஞ்சுருந்தோம்னா நமக்கு பகவான்கிட்ட அன்பு வந்துடும், அவ்வளோதான் விஷயம். போன தடவை இந்த சுவாமி இந்த இது கொடுத்தார் எங்கிட்ட, எப்படின்னா இங்கே பாசுரப்படி ராமாயணம்னு ஒன்று கொடுத்தார். அந்த பாசுரப்படி ராமாயணத்தில் எடுத்தோன்னே எம்பெருமானோட அன்பு தான் இருக்குதுல, அதை படித்து பார்த்தா எம்பெருமானோட அன்பு தான் தெரியுது. நம்ம பூர்வாச்சாரியெல்லாம் பின்னாடி வந்து நிற்கிறான், இதுக்கு வியாக்கியானம் பண்ணவெல்லாம் நம்ம மண்டைக்கு பின்னாடி வந்து நிற்கிறா, எல்லாரும் மண்டைக்கு பின்னாடி வந்து என்ன சொல்கிறானா, எம்பெருமானோட கிருபியை பாடுறா, எம்பெருமானோட அன்பை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் நமக்கு. திருமடந்தே மண்மடந்தே இருவாலன் திகழ நலமந்தம் இல்லதோர் நாட்டில் அந்தமில் பேரின்பத்தடியோரோடு ஏழுலகம் தனிக்கோல் செல்ல வீத்திருக்கும் அயர் வரும் அமரர்கள் அதிபதியான அணியார் பொழில் சூழ் அரங்கநகர்ப்பன் அலைநீர் கடலில் அழுந்தும் நாவாய் போல் ஆவார் ஆறு துணையன் ஆவார் ஆறு துணையென்று துளங்கும் நல்ல அமரர் துயர்த்தீர வல்ல அரக்கர் வாழிலங்கை பாடுபடுக்க எண்ணி மண்ணுலகத்தோருய அயோத்தி என்னும் மணிநகரத்து வெங்குதுரவன் குலத்துக்கு ஒரு விளக்காய் கௌசலதன் குலமதலையாய் தைரதன் தன் மகனாய் தோன்றி குணந்துகள் கொண்டலாய் மந்திரங்கொள் மறைமுனிவன் வெள்ளிகாக்கு நடந்து வந்தான் அப்படின்னு அதுக்கு அவதாரிகை. எடுத்த உடனே ஒன்று ஒன்றுத்துக்கும் ஆழம், இதுக்கு தனியாக ஒரு ஒரு செஷன் பெருசாக வச்சுக்கணும், ஒரு ஒரு மாதம் அவ்வளோ ஆழம் அந்த வார்த்தையில் ஒன்றுத்துலேயும். இது என்ன தெரியும், பாசுரப்படி ராமாயணம், பெரியவாச்சான் பிள்ளைங்கிறவர் எழுதின தொகுத்த பாசுரப்படி ராமாயணம். ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தங்கள்லேருந்து ராமாவதார சம்பந்தமாக இருக்கிற விஷயங்கள்லாம் எடுத்து திவ்ய பிரபந்த பாசுரப்படி ராமாயணமாக தொகுத்துட்டார். அந்த தொகுத்ததில் ராமனுடைய அவதாரத்தை பற்றி சொல்கிறார். இப்போ நம்ம அன்பை பற்றி தானே பேசிகிட்டு இருக்கோம், கான்டெக்ஸ்ட் இல்லாமல் இப்போ சொல்லலை நான். இதை அன்பை பற்றி தானே பேசிகிட்டு இருக்கோம். இந்த எம்பெருமானுடைய அன்பு எத்தகையதுன்னு தெரியறது நமக்கு இந்த இதனுடைய இந்த அவதாரிக்கை நம்ம பார்க்கும்பொழுது. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அடுத்த தடவை இதை சொல்லு அப்படின்னு நான் போனதிலே என்கிட்ட கொடுத்துட்டு இந்த புத்தகம் கொடுத்தோன்னே வாங்கி பார்த்தேன் முதல் பக்கம். அடுத்த தடவை இதை சொல். எம்பெருமானுடைய அன்பை சொல்கிறது அது எப்படின்னா, பகவானுடைய பெரிய ஹிருதயம் என்ன தெரியுமோ, எல்லாரையும் பக்தனாக ஏற்றுக்கிறான், உயர்ந்த பக்தன். அதுக்கு கொஞ்சம் லெவல் இறங்கினவன், உனக்கு நான் இது கொடுக்குறேன் எனக்கு நீ இது கொடுன்னு கேட்குறவன், எனக்கு நீ இது கொடு நீ யாரோ அதை பற்றி எனக்கு தேவையில்லை, நீ எல்லாத்துக்கும் தலைவனாக இருந்தாலும் இருந்து இருந்துட்டு இருந்து போய் இருந்தாலும் போ, இருந்தாட்டம் இல்லாமல் இருந்தாலும் சரி, என்ன வேணால் பண்ணித்தொல்ல, எனக்கு இது நடந்தால் சரி அப்படிங்கிறவன் பல விதமான உண்டு. ஆர்த்தி அர்த்தார்த்தி ஜிக்யாசு ஞானி நாலு விதமாக பிரிச்சிருக்கான். எல்லாரும் என் பக்தனுங்கிறான் கிருஷ்ணன். கிருஷ்ணனுடைய பெரிய ஹிருதயம், நமக்கே நாலு விதமான பத்து விதமான ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸை அப்படியே ஏற்றுக்க முடியுமோ, நாம் எப்படி நினைக்கிறோமோ அப்படி அவன் நடந்து கொண்டு நாம் நினைக்கிறோம். ஒரு பத்து விதமான உறவுகாரா இருக்கான்னு